SBS தமிழ்.
நீங்கள் எழுத்துத்துறைக்கு வந்த காலம் முதல் இப்போ வரைக்கும் உங்களுடைய எழுத்துக்களை அங்கீகரித்த நண்பர்கள், உறவினர்கள் அந்த மாதிரி யாராவது பற்றி உங்களால் சொல்ல முடியுமா?
ஏன், என்னுடைய மனைவிகள் ரெண்டு பேருமே வந்து என்னுடைய நல்ல வாசகர்கள். அவங்க சாந்தா வந்து ரொம்ப சரியான கிரிட்டிக். அவங்ககிட்ட கதை எழுதுறதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு நிறைய கதை எழுதியிருக்கேன். கமலா வந்து நல்லா படிச்சுட்டு உடனே சொல்லுவாங்க, பாராட்டுவாங்க, நல்லா இருக்குவாங்க, எனக்கு புரியலன்னுவாங்க. கமலா வந்து எனக்கு ஒரு அளவுகோல், ஒரு சாதாரண வாசகர். அந்த அளவுகோல் வச்சு அடடே ஏன் கமலா புரியல அப்படின்னு நான் யோசனை பண்ணுவேன். அதே மாதிரி என்னுடைய சிஸ்டர் அந்த மாதிரி இருப்பாங்க. இருக்காங்க சார், ஒரு பெரிய குரூப் இருக்குது.
நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கூடவே இருக்காங்களா இவங்கெல்லாம்?
இப்போ கஷ்டப்பட்ட காலம்னு என்னது? இல்லை சார், அதை நான் அது கஷ்டப்பட்ட காலம்னே நினைக்கல. இந்த டெர்மினாலஜி எனக்கு ஒன்றும் பிடித்தமா இல்லை. நான் வந்து என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லா சொல்லுவாங்க, அது இது வரைக்கும் சொல்லுவாங்க. பிரம்மாண்டமாக வளர்ச்சி, என்னை தாண்டி எங்கேயோ போயிட்டே அப்படின்னு சொல்கிற எல்லாம் இருக்காங்க.
எழுத்துத்துறையில் நீங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, உங்களுடைய எழுத்துத்துறையின் மிகப்பெரிய லட்சியமாக நீங்கள் எதை கருதுறீங்க?
இல்லை, உடையார் ஆறு பாகம் ராஜராஜ சோழனை பற்றி எழுதி முடித்த பிறகு ஹாபாரா போர் பிறந்ததன் பயனை அனுபவித்து விட்டோம். என்னத்துக்காக எழுத வந்தோமோ அது ஒரு நிலைக்கு வந்துடுச்சு. தேர் ஒரு சுற்றி சுற்றி எங்கே வரணுமோ வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி, போதும் என்ற ஒரு எண்ணம் பரவியது உண்மை. அப்புறம் வந்து ஒரு கூட்டி கழித்து கணக்கு பார்த்து என்ன மிஸ் ஆச்சு அப்படின்ற போது என்ன மிஸ் ஆகுதுன்னா, ராஜராஜ சோழனோட தமிழர் வரலாறு வந்து முடிஞ்சது. தமிழர் மிகச்சிறப்பாக இருந்த காலகட்டம் ராஜராஜ சோழன். அடுத்தது ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனை காட்டிலும் வந்து கடல், அந்த ராஜேந்திர சோழன் ஒருத்தன்தான் இந்தியாவிலேயே பிற தேசம் போய் தாக்கி ஜெயித்தவன். மற்றவங்கள்லாம் உள்ளுக்குள்ளே வரவங்கள டங்கு டங்குன்னு தடுத்து நிறுத்தினவங்க தான். வேறு படையெடுத்து ஜெயித்தவர்கள் இந்தியாவில் வந்து வேறு மன்னர்கள் அல்ல, இந்திய மன்னர்கள் யாரும் அல்ல. படையெடுத்து உள்ளே வந்து அவங்க ஆட்சி பண்ணாங்க. ஆனால் காம்போஜம் கடாரம்னு கடல் தாண்டி போய் ஜெயித்தவங்க வந்து ராஜேந்திர சோழன் மட்டுமே. அவனுடைய காலகட்டத்தில் வாழ்க்கை வந்து மிக வேகமாக இருந்திருக்கிறது, அது கல்வெட்டுகள்லேருந்து தெரியுது. அதை வந்து எழுதணும்னு ஒரு முடிவு பண்ணி அதோ அதுக்காக நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அதாவது கங்கைக்கு போய் கொண்டு வரான்றது வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஏன் போனான் அப்படிங்கிறதுக்கு எனக்கு பல்வேறு காரணங்கள் தென்பட்டது. எங்கள் அப்பாவால் போக முடியல, நான் போயிருக்கேன், அது ஒரு காரணமாக இருக்கலாம். எங்கள் அப்பாவுக்கு ஆத்ம பிரீதி பண்ணணும், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஒரு புண்ணிய தீர்த்தத்தால் தவசம் பண்ணணும், அதனால் இருக்கலாம். அங்கே எவனோ ஒருத்தன் கீழே சாலிக்கத்தில் என் பொண்ணு லைஃப்பில் விளையாடுறான், அவன் முட்டியை பேக்கணும்னு போயிருக்கான், அப்புறம் அப்படியே தாண்டினான். அந்த மாதிரி நிறைய இருக்குது, எல்லாத்தையும் கதையில் வச்சு தான் செய்துட்டுருக்கேன். அதுக்காக அந்த ராஜராஜன் எழுதும்போது ஒரு 12 வருஷம் பல்வேறு விதமாக ட்ராவல் பண்ணேன். திடீர்னு கிளம்பி லாரியில் பைய மாட்டின்னு லாரியில் கிளம்பி போயிடுவேன். இப்போ 63 வயசு, லாரியிலலாம் போக முடியல, உடம்பு வந்து லாரியோட சரியாக வரல. அது ஒன்று ஏசி கூப்பையில் போக வேண்டியிருக்கு, அல்லது காரில் போக வேண்டியிருக்கு, ஏசி ரூமில் தான் தூங்க வேண்டியிருக்கு. அப்படி வாழ்க்கையும் வயதும் சொகுசை உணர்ந்து விட்டன. அதனால் அந்த அதுக்கு உண்டான செலவுகள், அதுக்கு உண்டான நேரங்கள், நான் வந்து 200 ரூபா இருந்தால் தஞ்சாவூர் போயிட்டு வந்துடுவேன். இப்போ 200 ரூபாவில் செங்கல்பட்டு கூட போக முடியலை என்னால். ஸோ நான் அது தயங்கி தயங்கி அந்த வேலை செய்துருக்கேன். பணம் தான் காரணம். அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப என்னுடைய அனுபவத்தினுடைய கிரீமாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. லைஃப் ஆஃப்டர் டெத், இறந்த பிறகு மனிதனின் மனோநிலை. இதுக்குண்டான புத்தகங்கள் நான் படித்திருக்கேன், பௌத்த நூல்களிலிருந்து, கருட புராணம் என்ற வடமொழி நூலிலிருந்து, இங்கே வந்து சில தமிழில் சில பேர் நல்லா எழுதி வச்சுருக்காங்க, தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க, அந்த மாதிரியான சில நூல்களிலிருந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஒரு பைபாஸ் ஆனபோது நான் வெளியே நகர்ந்து போகிறத இறக்கிறத உணர்ந்தபோது, இது பற்றி என்னுடைய குருநாதனும் திருவண்ணாமலை மகானுமான யோகிராம் சத்மார் அவர்களிடம் உரையாடிய போது கிடைத்த சில விஷயங்கள், அவர் சொல்லாது உணர்த்திய சில விஷயங்கள், இதெல்லாம் சேர்ந்து இறந்த பிறகு மனிதனுடைய மனோநிலை ஒர 6 சாப்டர் எழுதிட்டார். இதை தவிர என்னுடைய குருநாதர் யோகிராம் சத்மாருடைய வாழ்க்கை வரலாறு எழுதிட்டுருக்கேன். இது 3 ஒர்க் தான், இதுக்கப்புறம் சும்மா இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், மரணம் குரங்கு சும்மா இருக்குமான்னு தெரியல.
தங்களுடைய எழுத்து பயணம் மற்றும் வாழ்க்கை பயணம் ஆகியவை இரண்டும் வெற்றிகரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.
எனக்கும் ஆஸ்திரேலிய தமிழர்களுக்கான வணக்கத்தை சொல்ல மிகுந்த ஆவல் ஏற்படுகிறது. குறிப்பாக இப்போது ஆஸ்திரேலியாவில் ஈழத்தமிழர்கள் அதிகம் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். புலம் பெயர்ந்து பெரிய துக்கத்தோடு, மிகப்பெரிய மனப்புழுக்கத்தோடு தங்களுடைய அன்றாட அலுவல்களை வேற்பாவாமல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்களை, யுவதிகளை நினைக்கும்போது மனதுக்குள்ளே இரத்த கண்ணீர் வடிக்கும். ஒரு இன ஆதிக்கத்தினுடைய வேதனையை என் தலைமுறையைச் சார்ந்த இளைஞர்கள் அனுபவித்து தழும்பேறி கிடக்கிறார்கள். இந்த படுகொலை ஆரம்பித்த நாளை நான் நன்கு அறிந்து குட்டிமணி ஜெகனை எப்படி மறந்துவிட முடியும்? அந்த மாதிரியான இளைஞர்களுடைய தியாகத்தை இன்னும் முழுமையாக அனுபவிக்கின்ற வேளை ஈழத்தமிழ் மக்களுக்கு வரவில்லை. இன்னும் எத்தனை காலம் அவர்கள் இந்த துயரத்திலே தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று தெரிந்துள்ளேன். என் சத்குருநாதன் யோகிராம் சுரத்குமார் அவர்களிடம் மனமுருகி ஈழத்திலே அமைதி திரும்ப வேண்டும், தமிழர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும், எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும், அவர்களை உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒரு எழுத்தாளனாக அவர்கள் பக்கம் நிற்க நான் விரும்புகின்றேன். அந்த ஈழத்தமிழர் போராட்டத்திலே சறுக்கல்கள் சரிவுகள் இருக்கின்றன, ஆயினும் தீரமாக போராடி வருவதை ஆதரித்துத்தான் ஆக வேண்டும். என்னுடைய அன்பும் கனிவும் ஆசிகளும் அவர்களுக்கு உண்டு. அது தவிர அங்கு வாழும் இந்தியர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும், குறிப்பாக தமிழ் மாணவர்களுக்கும், அங்கே பல்வேறு துறைகளிலே தங்கள் திறமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற தமிழ் இளைஞர்களுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கிருந்தாலும் தமிழ், எங்கு போனாலும் தமிழ்நாடு என்கிற காதல் உங்களுக்குள் பொங்கி பெருக வேண்டும் என்று விரும்புகின்றேன். தமிழன் பரந்து மனமுடையவன், யாதும் ஒரு யாவரும் கேளிர் என்ற தன்மையை உடையவன். அதே நேரம் இந்த சிந்தனையை கொடுத்த தமிழ் மீதும் அவனுக்கு காதல் உண்டு. வேறு எந்த மொழியிலே இப்படி ஒரு வார்த்தை இருக்கும், யாதும் ஒரு யாவரும் கேளிர்? ஆஹா, எல்லோரும் என்னோடு கேளிக்கையில் ஈடுபடுகின்ற நண்பர்கள் கேளிர், எல்லோரும் என் நண்பர்கள், எல்லோரும் எல்லா நாடும் என்னுடைய நாடு என்று சொல்கின்ற அந்த பரந்த மனது 2000 வருடங்களுக்கு முன்பு தமிழுக்கு இருந்தது. எந்த மொழியிலும் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வார்த்தையை நான் கண்டதில்லை. எனவே வாழ்க தமிழ், வாழ்க தமிழர் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil